ඊළඟට ගරුවේ සීතරන් මැතිතුමා.
ගෞරව பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்றைய தினம் மிக மோசமாக இந்த நாட்டிலே கொல்லப்பட்ட அத்துக்குரளை அவர்களுக்கும் உலகத்தினுடைய சாம்ராஜ்யத்தினுடைய எலிசபெத் அம்மையார் அவர்களுக்குமான நினைவு பகிர்தல் இந்த சபையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக முதலிலே மகாராணியார் எலிசபெத் அவருடைய மறைவுக்கு நாங்கள் இந்த உயர்ந்த சபையினூடாக தமிழ் மக்கள் சார்பிலே நாங்கள் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் அவருடைய ஆத்மா சாந்தி அடைந்து அந்த சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு மிகப்பெரும் மகாராணியினுடைய அந்த நினைவை இந்த இடத்திலே மனசால் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். அவருடைய ஆத்ம சாந்திக்காக வேண்டுகிறோம். மிக முக்கியமாக இந்த நாட்டிலே கொல்லப்பட்ட கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு மிக மோசமாக ஒரு வன்முறை மூலமாக கொல்லப்பட்ட அத்துக்குரளை அத்தனகல எம்பி அத்துக்குரளை அவர்களுடைய மரணம் மிகவும் மோசமானது. இது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாதது. மனித குலத்துக்கு எதிரான மனிதர்களே பலியெடுக்கின்ற மிக மோசமான ஒரு சம்பவம். இலங்கையிலே இது புதிய விடயமாக இல்லை என்றாலும் கூட இலங்கையிலே பல்வேறுபட்ட சம்பவங்கள் இவ்வாறு நடைபெற்றிருக்கின்றன. ஆனால் அத்துக்குரல் அவர்கள் பாராளுமன்றம் வந்து மிக அமைதியான முறையிலே தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய தொகுதி மக்களுக்காக பணியாற்றினார் என்று இங்கு பேசுகின்ற பலரும் சொல்லுகின்ற கருத்துக்களை கேட்கிற பொழுது அவருடைய அந்த சேவை அவர் இந்த மண்ணிலே ஆற்றிய பணிகளை அறிய முடிந்தது. ஆனால் இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட நபர்கள் இவ்வாறு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கதிர்காமத்து அழகி மனம்பேறி அவர்கள் ஜனதா விமுக்தி பெறமுன கட்சிக்கு ஆதரவாக இருந்தார் என்ற காரணத்திற்காக, ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கா அவர்கள் உலகத்தினுடைய முதலாவது பெண் பிரதமராக இருந்த பொழுது இந்த நாட்டிலே அவர் கதிர்காமத்தழகி மனம்பேறி நிர்வாணமாக்கப்பட்டு இராணுவத்தால் கொண்டு செல்லப்பட்டு வன்புணர்வு செய்யப்பட்டு பகிரங்கமாக சுட்டுக் கொல்லப்பட்ட வரலாறும் இந்த மண்ணிலே நடைபெற்றிருக்கிறது. கிருசாந்தியை அவருடைய மகள் சந்திரிகா அவர்கள் இந்த மண்ணிலே ஜனாதிபதியாக இருந்த பொழுது இராணுவத்தினரால் செம்மணியிலே வைத்து மிக பலாத்காரம் செய்யப்பட்டு அவருடைய தாயார் சகோதரன் உறவினர் உட்பட மிக மோசமாக படுகொலை செய்யப்பட்டார்கள். இதெல்லாம் இந்த மண்ணிலே நடைபெற்று இதுவரை யாராலும் இந்த மண்ணிலே இதற்கு நீதிகள் கிடைக்கப்பெறவில்லை. இவற்றுக்கு அப்பால் நாங்கள் அத்துக்குரளை அவர்களுக்கு நாங்கள் அனுதாபம் செலுத்துகின்ற அதே நேரத்திலே குமார் பொன்னம்பலம் அவர்கள் பட்டப்பகலிலே, மாமனிதர் குமார் பொன்னம்பலம் பட்டப்பகலிலே கொழும்பிலே வைத்து கொல்லப்பட்டார். ஜோசப் அர்ராஜ் சிங்கம் அவர்கள் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே இரவு நேர ஆராதனையில் இருக்கிற பொழுது சிமியோன் தேவாலயத்தில் வைத்து அவர் கொல்லப்பட்டு அநியாயமாக அவருடைய உயிர் பறிக்கப்பட்டது. மாமனிதர் சிவனேசன் அவர்கள் பாராளுமன்றம் வந்துவிட்டு அவர் செல்லுகின்ற பொழுது மாங்குளத்திலே வைத்து இலங்கை இராணுவத்தினுடைய ஆழ ஊடுருவும் அணியினால் கிளைமோர் மூலம் கொல்லப்பட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் மாமனிதர் ரவிராஜ் அவர்கள் கொழும்பு நகரத்திலே வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். மிக மோசமாக இவ்வாறு இவர்களெல்லாம் படுகொலை செய்யப்பட்ட வரலாறுகள் இந்த மண்ணிலே நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இதுவரை யாராலும் இவர்களுக்கு ஒரு நீதி இந்த மண்ணிலே கிடைக்கப்பெறவில்லை என்பதுதான் துரதிருஷ்டவசமானது. இந்த நீதி என்பதுதான் இப்பொழுது திரும்பி இருக்கிறதா? இந்த நாட்டிலே சிங்கள மக்களையே திரும்பி இந்த பயங்கரவாத தடை சட்டமும் அதற்கூடான கொலைகளும் ஆயுதங்களை தங்களுடைய கைகளில் எடுத்துக் கொள்ளுகின்றவர்களுடைய செயல்பாடுகளும் அத்துக்குரளை அவருடைய உயிரை பறித்திருக்கிறது என்பதுதான் இங்கே நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டியது. கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தி செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். எங்கே என்று இதுவரை தெரியாது. அவருடைய உடல் கூட எடுக்கப்படவில்லை. மிகப்பெரிய ஒரு இராணுவ ஆய்வாளர் எழுத்தாளர் தராகி சிவராம் அவர்கள் மட்டக்களப்பு மண்ணைச் சேர்ந்தவர். அவர் கடத்தப்பட்டு இதே பாராளுமன்ற வளாகத்துக்கு அருகிலே அவருடைய உடல் எடுக்கப்பட்டது. அவர் படுகொலை செய்யப்பட்டார். நடேசன் மிகப்பெரிய ஒரு எழுத்தாளன் பத்திரிகையாளன் மட்டக்களப்பு மண்ணிலே வைத்து அவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். யாழ்ப்பாணத்திலே மிகப்பெரிய ஒரு பத்திரிகையாளன் அருமையான அற்புதமான பத்திரிகையாளன் நிமலராஜன் உண்மைகளை கொண்டு வந்ததால் அவர் தன்னுடைய வீட்டிலே வைத்து படுகொலை செய்யப்பட்டார். இவ்வாறு இவர்களை விட மட்டக்களப்பு பல்கலைக்கழகம் செங்கலடி பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் தம்பையா பொருளியல் துறையிலே மிகப்பெரிய ஜாம்பவானாக இருந்த மிக அந்யோன்யமான நல்ல மனம் படைத்த ஒருவர் பட்டப்பகலில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவையெல்லாம் இந்த மண்ணிலே நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இவற்றுக்காக இந்த நாட்டிலே எந்த நீதியும் கிடைக்கவில்லை என்பதுதான் துரதிருஷ்டவசமானது. அத்துக்குரளை அவர்களுடைய மரணம் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மனிதநேயத்தை விரும்புகின்றவர்கள் மனிதாபிமானத்தை விரும்புகின்றவர்கள் யாரும் ஒரு மனிதன் ஓடி ஒழிக்கிற பொழுது அவரை இழுத்து வந்து படுகொலை செய்தல் என்பது அது ஒரு மனிதனால் செய்ய முடியாது. மிருகத்தனம் படைத்த வெறி பிடித்தவர்களால் மட்டும்தான் அதனை செய்ய முடியும். அதே மாதிரி தான் இந்த மண்ணிலே பல வெறி பிடித்த மனிதர்கள் பல காரியங்களை செய்திருந்தார்கள். 1983 கூட கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே கொழும்பிலே ஒரு பெரிய இனக்கலவரம் தமிழர்கள் மீது செய்யப்பட்ட பொழுது அவர் கடைகளுக்குள்ளேயே தூக்கி போட்டு கொளுத்தப்பட்டார்கள், உயிரோடு கொளுத்தப்பட்டார்கள். மலையகத்தில் இருந்த மக்கள் ஏதும் அறியாதவர்கள், எந்த ஒரு யுத்தமோ சண்டையிலே ஈடுபடாதவர்கள் பல ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டு அவர்கள் உடுத்த உடுப்போடு லங்காராணி கப்பல் மூலம் வடபகுதிக்கு அனுப்பப்பட்டார்கள். இவ்வாறெல்லாம் நடைபெற்ற வரலாறுகள் உண்டு. ஆகவே திரும்பவும் இந்த நாட்டிலே ஒரு வன்முறை இருக்கக்கூடாது, ஒரு நியாயமான நீதியான அரசியல் முறைமை இருக்க வேண்டும். அது இந்த நாட்டில் இருக்கின்ற சிங்கள தேசிய இனமும் தமிழ் தேசிய இனமும் தங்களுக்குள் ஒரு புரிதலோடு தங்கள் தங்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு அடையாளங்களோடு தங்களுடைய மண்ணிலே அவர்கள் வாழுகின்ற ஒரு வாழ்வுரிமை இருக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், உலகம் எதிர்பார்க்கிறது. சிங்கள மக்களுடைய கலாச்சாரம், அவருடைய மதம், அவர்களுடைய வாழ்வுரிமை, அவருடைய நில அடையாளம் என்பது எவ்வாறு முதன்மையானதோ பேணப்படுகிறதோ அதே மாதிரியானதுதான் தமிழர்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வுரிமை, அவர்களுடைய அடையாளம், தொல்லியல் அடையாளம். அவர்களும் இந்த மண்ணுக்குரிய பிரஜைகள், அவர்களும் இந்த மண்ணிலே வாழுகின்ற உரித்து வேண்டும். இவ்வாறான ஒரு சூழல் உருவாக்கப்பட வேண்டும். அப்படி வந்தால் இந்த நாட்டிலே வன்முறை வருவதற்கான எந்த வடிவங்களும் இல்லை. ஆகவே காமினி மன்னிக்கவும் அத்துக்குறள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நடந்தது, அவருடைய குடும்பத்தினர் மனைவி பிள்ளைகள், மனைவி கூட அதில் காயப்பட்டிருந்ததாகவும் அவருடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பதாக கூட இங்கே பேசுகிறார்கள். உண்மை, ஒரு மனைவி கணவனுடைய இழப்புக்கு பின்னால் அந்த மனைவியினுடைய மனநிலை, அந்த பிள்ளைகளுடைய மனநிலையை யோசித்து பாருங்கள். இப்படி ஆயிரம் ஆயிரம் மனைவிமார்களும் பிள்ளைகளும் தங்களுடைய அப்பாக்களை எல்லாம் இந்த மண்ணிலே இராணுவத்திடமும் உங்களுடைய அரசிடமும் ஒப்படைத்து விட்டு கண்ணீரோடும் தாலியோடும் பொட்டோடும் காத்திருக்கிறார்கள். ஆகவே அத்துக்குறள் அவருடைய ஆத்மா சாந்தி பெற வேண்டுமானால் ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்ட இந்த தாலியோடும் பொட்டோடும் இருக்கிற எங்கள் சகோதரிகளையும் சற்று சிந்தியுங்கள். சிந்தித்தால் நான் நினைக்கிறேன் இந்த மண்ணிலே ஒரு நியாயம், நீதி, மனிதாபிமானம் தலைக்கும் என்ற கருத்தை முன்வைத்து அத்துக்குறள் அவர்களுக்கு மீண்டும் அனுதாபம் செலுத்தி நிறைவு செய்கிறேன். நன்றி.
உபிரதி சபாநாயகர் அவர்களே, அமரகீர்த்தி அத்துக்கோரல் அவர்களின் மறைவு தொடர்பான அனுதாப பிரேரணையில் எனக்கும் பேச கிடைத்ததில் மகிழ்ச்சி. உண்மையிலே இந்த பாராளுமன்றத்திற்கு வருகை தந்து இந்த பாராளுமன்றத்தில் உள்ள ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களோடும் பேசுவதற்கும் பழகுவதற்கும் சந்தர்ப்பம் கிடைத்த போது அமரகீர்த்தி அத்துக்கோரல் அவர்களுடனும் பேசுவதற்கும் அவரை சந்திப்பதற்கும் அவருடன் அளவலாவதற்குமான சந்தர்ப்பமும் கிடைத்தது. அவருடன் பேசிய போது புரிந்து கொண்ட ஒரு விடயம், இந்த பாராளுமன்றத்தில் மிகவும் அகிம்சையான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். எனவே இவருடைய கடந்த காலம், அதேபோன்று இவருடைய அரசியல் வாழ்க்கை எவ்வளவு புனிதத்துவமானதாக இருந்திருக்கும் என்பது பற்றியெல்லாம் நான் தேடத் தொடங்கியிருந்தேன். அந்த அடிப்படையில் அவரை பற்றி விசாரித்த போது பாராளுமன்ற தேர்தலிலே அதிகமான செலவுகள் ஏதுமின்றி மக்களோடு மக்களாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு முன்மாதிரியான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் திரு அமரகீர்த்தி அத்துக்கோரல் என்பதை இங்குள்ள சக பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் பேசுகின்ற போது எமக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்தது அந்த தகவல். ஆரம்பத்தில் 13,000 மேலதிக வாக்குகளோடும் பின்பு 26,000 மேலதிக வாக்குகள் என்று அவருடைய செல்வாக்கு அந்த மக்கள் மத்தியில் தொடர்ந்தும் அதிகரித்து வந்த நிலைமையும் நாம் அறிந்து கொண்டோம். எனவே இவ்வாறான மிக ஒரு அகிம்சையான ஒரு மனிதர் இந்த மே 9 தாக்குதலிலே மிகவும் மிலேச்சத்தனமான முறையில் படுமோசமாக படுகொலை செய்யப்பட்டமை என்பது கண்டிக்கப்படக்கூடிய ஒரு விடயம்தான். அன்றைய மே 9 சம்பவம் மக்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஜனநாயக போராட்டம் அரகல வேறொரு வடிவம் பெற்று அரசியல்வாதிகளாலும் வேறு சில விசமிகளாலும் குழப்பப்பட்டு வேறு திசை நோக்கி பயணித்தமையினுடைய விளைவுதான் இவருடைய மரணம் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அன்றைய தினம் கோல்ஃபேஸ் திடலுக்கு சென்று அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு தாக்குதல் நடத்தியதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதனை நாம் கண்டித்தே ஆக வேண்டி இருக்கிறது. ஆனால் வன்முறைக்கு வன்முறை முடிவல்ல, அதன் பின்னராக நடைபெற்ற நிலைமைகள் என்பவை பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய உயிரை பறித்தது. பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வீடுகள், உடைமைகள், கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறிய பல பேரும் இன்று நிர்கதியான நிலைக்கு உள்ளாக்கி இருக்கிறது. எனக்கு தெரியும், ஒரு பாடசாலைக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு ஆசிரியர் அவர்கள் இங்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். அவருடைய முகநூலை பார்த்த போது கூட மிகவும் சிரமப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த பணத்தால் கட்டப்பட்ட வீடு தீக்கிரையாகிய போது இந்த நாட்டினுடைய அரசியலை பற்றிய எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருந்தார். அதுபோன்றுதான் இந்த அமரகீர்த்தி அத்துக்கோரல் அவர்களினுடைய மரணம், அவருடைய குடும்பத்துக்கு மாத்திரமல்லாமல் மக்களோடு மக்களாக அரசியல் செய்த அவருடைய அந்த பிரதேசத்தை சார்ந்த அவருடைய ஆதரவாளர்களுக்கும் எந்த அளவு தூரம் துக்கத்தை கொடுத்திருக்கும் என்பது நிச்சயமாக எமக்கு கவலையை தருகின்ற ஒரு விடயம்தான். மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார், ஐ ஆப்ஜெக்ட் டு வயலன்ஸ் பிகாஸ் வென் இட் அப்பியர்ஸ் டு டூ குட் த குட் இஸ் ஒன்லி டெம்பரரி த எவில் இட் டஸ் இட் பெர்மனன்ட் என்று சொன்னார். அதாவது நாங்கள் வன்முறையை தொடங்குகிற போது அது நல்ல விடயம் என்று சிலர் நினைத்திருந்தாலும் அந்த நல்ல விடயம் என்பது மிகவும் தற்காலிகமானதுதான். ஆனால் எப்போதுமே வன்முறை என்பது மிக பாரதூரமான ஒரு மோசமான விளைவுகளையே தரும் என்று அவர் தெரிவித்ததனுடைய மிகச்சிறந்த உதாரணம் இந்த மே 9 போராட்டமும் அமரகீர்த்தி அத்துக்கோரல் அவர்களுடைய இந்த மறைவும். இந்த போராட்டம் பிழையானது, இந்த போராட்டத்தில் ஏற்பட்ட வன்முறை மிக பிழையானது என்பதை பறைசாற்றி நிற்பதுவே இந்த அமரகீர்த்தி அத்துக்கோரல் அவர்களுடைய மரணம் என்றால் அது மிக இல்லை. ஏனென்றால் அவர் ஒரு மிக சாந்தமான மிக நல்ல மனிதராக இருந்தபோது அவருக்கு இவ்வாறு ஒரு நிகழ்வு இடம்பெற்று விட்டது என்பதை ஒட்டித்தான் இந்த போராட்டத்தின் மீது ஜனநாயக ரீதியாக போராட்டத்தை மேற்கொண்ட மக்களுக்கும் ஒரு அவநம்பிக்கை பிறந்தது என்றால் அது மறுப்பதற்கில்லை. எனவே இந்த போராட்டம் வேறு வடிவம் பெற்றதெல்லாம் உண்மையில் வேதனைக்குரிய ஒரு விடயம். இந்த பாராளுமன்றத்திற்குள் இருக்கின்ற 225 பேரும் பிழை, இவர்கள் எல்லோரும் அடித்து துரத்தப்பட வேண்டும் அல்லது வீடுகள் எரிக்கப்பட வேண்டும் என்பதாக இந்த போராட்டத்தில் ஒரு குழுவினரால் சொல்லப்பட்ட பிழையான கோஷங்கள் தான் உண்மைக்குண்மையான ஒரு ஜனநாயக போராட்டத்தை தோல்வியடைய செய்தது என்றால் அது மிக இல்லை. எனவே இந்த போராட்டம் இவ்வாறு நடந்திருக்க வேண்டும், மக்களினுடைய இந்த போராட்டத்தின் விளைவாக எதை சொன்னாலும் கேட்கக்கூடிய நிலை பாராளுமன்றத்திற்குள் இருந்தது, ஜனாதிபதியிடம் அந்த நிலை தோன்றியிருந்தது. இத்தகைய ஒரு சூழ்நிலையில் இந்த நாட்டில் பல்வேறு காரணங்களால் உருவாக்கப்பட முடியாமல் இருக்கின்ற நல்ல சட்டங்களை இந்த பாராளுமன்றத்தில் உருவாக்குவதற்கான அழுத்தங்களை இந்த அரகல கொடுத்திருக்க வேண்டும். அதே போன்று இந்த நாட்டில் சில மாற்றங்களை செய்வதற்கு பல்வேறு காரணங்கள் எப்போதும் தடையாக இருக்கின்றன, அந்த மாற்றங்களை செய்வதற்கு இந்த அரகலையினுடைய அந்த குழுவினர் ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்க வேண்டும். அதுவல்லாமல் இந்த நாட்டில் நிரந்தரமான ஒரு ஒற்றுமையையும் சமாதானத்தையும் உருவாக்கி சகல இனங்களும் சமத்துவமாக ஒரு தேசப்பற்றோடு இந்த நாட்டை வடிவமைப்பதற்கான நல்லதொரு அரசியல் யாப்பை இந்த பாராளுமன்றம் கொண்டு வருவதற்கான பெரிதான ஒரு அழுத்தத்தை இந்த அரகல கொடுத்திருக்க வேண்டும். அதற்கு மாறாக கோ கோட்டா ஹோம் என்று சொல்லி இப்பொழுது நாம் முன்னாள் ஜனாதிபதி அவர்களை நாம் வீட்டுக்கு அனுப்பிவிட்டோம். ஆனால் இந்த பாராளுமன்ற முறைமையில் இருந்து இந்த நாட்டினுடைய அரசியலில் இருந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் இல்லை. எனவே ஒரு நல்லதொரு போராட்டம் மிக மோசமான நிலையில் முடிக்கப்பட்டது என்பது கவலையான ஒரு விடயம். இந்த ஒரு அடிப்படையில் இந்த அமரகீர்த்தி அத்துக்கோரல் அவர்களுடைய மரணத்தையும் அவருடைய படுகொலையையும் மிக வன்மையாக கண்டிப்பதோடு அவருடைய குடும்பம் அதே போன்று அவருடைய உறவினர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அனுதாபத்தை தெரிவிப்பதோடு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தித்து
விடைபெறுகிறேன். தாரக பாலசூரி மேத்துமா
கரு நியோஜக கதாநாயகத்துமணி அமர்கீர்த்தி அத்துக்கோரல் மந்திரித்துமாகே ஏ மரண பிலிமதோ மகே ஏ பலவத் சோகே மம்ம அவஸ்தாவேதி ஏ பிரகாஷகரண்ட கமிதி எதுமி ஏ ஏ மெத்துமீரத் தேவகிம ஏ தருவடத் தேவகிம ஏ பவுலே அனிக்கு சாமாஜிகியன்ட அப்பி மட்ட இஸ்லா கதா கரப்பு ஏ மந்திரித்துமல்லா கதா கரப்பு வந்தமடம அப்பி மேம பார்லிமெண்ட்வேதீ சீலும மந்திரிவரும் அவிவாதம் பிலிகன்ன காரணாவத் தமா ஏ மே பார்லிமெண்ட்வே ஹிட்டபு அஹிம்சக மந்திரித்துமா தமா அமர்கீர்த்தி மந்திரித்துமா ஏவகே மட்ட இஸ்லா கதா கரப்பு அப்பே டிஎன்கே ஏம மந்திரித்துமா பவுசு வந்தமடம அப்பி தகினவா ஏ பிரச்சண்டத்வத் ලංකාවේ දේශපාලන දේශපාලනයේ යම් කිසි විදිහකට ඒ බද්ධ වෙලා තිබෙනවා. ඉතින් මම හිතන්නේ මේක මේ එදා වෙච්ච සිද්ධි දේවල් සිද්ධි දිහා බැලුවොත් එහෙම අපිට පැහැදිලිව කියන්න පුළුවන් අහපව් මේ වගේ දෙයක් නොවෙන්න මේ අපි වග බලා ගන්න අනිවාර්යම අවශ්‍යතාවයක් තිබෙනවා කියන එක. ඒ වගේම මේ සිද්ධි දාමේදීා බැලුවොත් එහෙම අපිට පැහැදිලිව කියන්න පුළුවන් මෙතනදී ඒ යම් කිසි පිරිසක් ඒ සංවිධාත්මකව ඒ mantri වරුන්ව ඝාතනය කරන්න එහෙම නැත්නම් ඒ mantri වරුන්ගේ ගෙවල් ගිනි තියන්න පහර දෙන්න මෙතනදී ඒ කටයුතු කරා කියන එක. ඒ වගේම ඇත්ත වශයෙන්ම මෙතනදී වුණේ ඒ අමරකීර්ති මන්ත්‍රීතුමාගේ මරණයටත් වඩා මම හිතන්නේ ඒ ප්‍රජාතන්ත්‍රවාදයටත් විශාල ඒ ප්‍රහාරයක් එල්ල කරා. ඒ නිසා මම හිතන්නේ මෙතනදී ගරු නියෝජක කතානායකතුමනි අපි සියලු දෙනාටම පාර්ලිමේන්තුවේ ඉන්න කට්ටියට වගකීමක් තිබෙනවා. දැන් පාර්ලිමේන්තුව වටලන්න කියලා මෙතනදී ඒ සමහර කට්ටියක් කිව්වා. නමුත් අද පාර්ලිමේන්තුවේ හැටියට මේ වටලන්න කියපු කට්ටියට අද අපි කිසිම
ඕඩර් ප්ලේස් දිවා ආහාර විවේකයේ අත්තිටවා කටයුතු කර ගැනීමට සභාව එකඟද? හරි. කරුවා මන්ත්‍රීතුමා ආරමග.
දැන් මේ පාර්ලිමේන්තුවේ වටලන්න කියපු කට්ටියට පාර්ලිමේන්තුවේ හිටපු කට්ටියත් ඒ වගේම පාර්ලිමේන්තුවේ ඒ පිටින් කටයුතු කරපු කට්ටියත් අද කිසිම පියවරක් අද පාර්ලිමේන්තුව ගන්නෙ නැහැ. ඉතින් මං හිතන්නේ විශේෂයෙන්ම පාර්ලිමේන්තුවේදී අපි ඉදිරියේදී මෙවැනි සිද්ධියක් වෙන්න නැති වෙන්න අපි වග බලා ගන්න උවමනාවක් තිබෙනවා. ඒ වගේම අර අබරකීර්ති මන්ත්‍රීතුමාගේ ඒ මරණයට කටයුතු කරපු වගකී යුතු කට්ටියට අනිවාර්යයෙන්ම අපි දඩුවම් දෙන්න උවමනාවක් තිබෙනවා. Also, Honorable Deputy Speaker, I want to say a word or two about the demise of Her Majesty Queen Elizabeth II. I am a Republican, of course, but irrespective of the fact that I am a Republican, we have to acknowledge the fact that the Queen Elizabeth II was the head of Sri Lanka from her coronation in 1952 until we came up with the Republican constitution. I would think that whenever we talk of royals, with no disrespect to the other countries, in true nature we only refer to one royal family, that is the British royal family, and we can see why, because she had been the sovereign, she has been the head of state of 32 sovereign countries. When she was coronated, she became there were six countries along with Sri Lanka where she became the head of the state. And I just googled some facts, and it's absolutely amazing the role which she has played. And during the 73 years of her reign, she did it with such grace and such dignity. She has served over 170 MPs under her, so in the Commonwealth countries. So if anything which we are to take by the life and the reign of Queen Elizabeth II, it's the manner how she conducted and brought that when a lot of attention was brought upon the royal family, how she acted with dignity, and it can all be admired. So at this juncture, we would like to express our sympathy with the British royal family and also with the people of England and the Commonwealth. Thank you.
බොමිසත් එක් ගරු මාත්‍යමනි ඊළඟට ගරු සුදර්ශන දෙනිපිටිය ගරු මාත්‍යමනි.
ගරු නියෝජක තනායකතුමනි, මම හිතන්නේ අපි සියලු දෙනාටම හිතේ ලොකු තැතිගම්මක් ඇති වෙච්ච දවසක් තමයි මේයි 9 වෙනිදා. ඊ පසුගිය මේයි 9 වෙනිදා. එදා අපේ අතර හිටපු අහිංසකම ගරු මන්ත්‍රීවරයෙක්, මම හිතන්නේ අපේ මේ 225 හිටපු අහිංසකම මන්ත්‍රීවරයා මිලේච්ච ලෙස ඝාතනය කරනු ලැබුවා. අපිට හිතා ගන්නත් බෑ මේ විදියට කුරුල් ලෙස ඝාතනය කරන්න පෙළඹුණේ කොහොමද කියන එක. එතුමා ඝාතනය වුණා එතුමාගේ ආදරණීය බිරිඳට, එතුමාගේ ආදරණීය පුත්‍රත්වයට. අද තාත්තා නැතුව ඒ ගෙවන ජීවිතය අපි කාටත් හිතා ගන්නත් බෑ. අපිට දැන් ඉතුරුලා තියෙන්නේ නිවන්සුව ප්‍රාර්ථනා කිරීම පමණයි එතුමාට. එදා ඝාතනය කරපු විදිය, එදා දවස අඳුරු කළු දවසක්. මේ වගේ දවස් අපි 88 89 කාලෙත් දැක්කා. නමුත් මේ වගේ දෙයක්, මේ විදියට මිලේච්ච ලෙස ඝාතනය කරපු ඒ අහිංසක මන්ත්‍රීවරයෙක්, ඒ වගේම පළාත් සභාවේ තුන්වරක් හිටපු විශාල සේවයක් කරපු පොළොන්නරුව දිස්ත්‍රික්කයේ මින්නේරි ආසනයේ සංවිධායකතුමා, ඒ වගේ පොළොන්නරුව දිස්ත්‍රික් සම්බන්ධන කමිටුවේ සභාපතිවරයා තමයි එදා ඒ ඝාතනය වුණේ. ඒක අපි කාටත් හිතට වද දෙන කාරණයක් බවට පත් වුණා. මට හිතා ගන්න බැරි එදා ඒ ඝාතනය සිදු වෙලා පැය කීයක් ගියාද ඒ බොඩි එක ගන්න. එදා ඒ ආරක්ෂක නිලධාරියා තුමාගේ කාර්යය හරියට කරා. නමුත් පොඩි පොඩි අතපසුවීමක් නිසා එතනදී ඒ හරියට මැසේජ් එක ආවෙ නැති නිසා තමයි මම හිතන්නේ එතනට යන්න සිදු වුණේ. නැත්තම් මුලදිම ඒ පණිවිඩය ගියා නම් එතුමා ඒ ස්ථානයට යවෙන්නේ නැහැ. ඒ ගිය ජනතාව වෙනුවෙන් අපිට කියලා ගියේ 3-4 දෙනෙක් මලගෙවල් 3-4ක් තියෙනවා, ඒවට අනිවාර්යයෙන්ම යන්න ඕනේ, මට උදව් කරපු අය පොළොන්නරුව දිස්ත්‍රික්කයේ, ඒ අයගේ ගෙවල් වල මම අනිවාර්යයෙන්ම යන්න ඕනේ, ඒක නිසා මම ඉක්මනට යන්න ඕනේ කියලා තමයි ඔය ගියේ. ඉතින් කොහොම වුණත් අපිට මේ වගේ ශ්‍රේෂ්ඨ මිනිසෙක්, අහිංසක මිනිසෙක්, රටට සේවයක් කළපු මිනිසෙක් මේ මේ විදිහට ඝාතනය කිරීම අපි හෙලා දකිනවා. ඒ වගේම මේවා පිටිපස්සේ ඉන්න කණ්ඩායම් මේ ඝාතනය එදා දවසේ සිදු වුණු ගිනි තැබි මේවා පිටිපස්සේ ඉන්න කණ්ඩායම් කොච්චර ප්‍රමාණයක් ඉන්නවද? අද වෙනකට තහවුරු කරලා තියෙනවද? එදා උසිගන්නපු පිටිපස්සෙන් ඉඳලා උසිගන්නපු මිනිස්සු අද පැත්තකට වෙලා ඉන්නවා. එදා බොණ්ඩ දීලා එහෙම නැත්තම් නොයෙකුත් නොයෙකුත් උසිගැන්වීම් මත ඉදිරියට ගිය මිනිස්සු ටික, ඉදිරියෙන් හිටපු මිනිස්සු ටික අද සිරගත වෙලා, අද රැකියාව කරගන්න බැරුව අද උසාවි ගානේ රස්තියාදු වෙනවා. අද දවසේ මේ වෙනකොට නීතිච්ච මහතුරු අපුඩි ගහන නීතිච්ච මහතුරු ඒ තැන්වල නැහැ. එදා ඒ උසිගැන්වීමත් එක්ක උසාවියට ගිහිලා කෙනෙක් ඇප ලැබිලා එළියට එනකොට අපුඩි ගහන තත්ත්වයකට පත් වුණා. මේ වගේ තත්ත්වයක් අපි කවදාවත් බලාපොරොත්තු නැහැ ගරු සභාපතිතුමනි, ගරු කථානායකතුමනි. අපි මේ වගේ තත්ත්වයකට පත් වෙන්න හේතුව අපි සෙවිය යුතුයි අනිවාර්යයෙන්ම සෙවිය යුතුයි. මම අතිගරු ගරු ජනාධිපතිතුමාගේ ඉල්ලා සිටිනවා මේ වෙලාවේ මේ වගේ මේ සිදුවීමට අදාළ සියලුම දේවල් සොයන්න. කොමිෂන් පත් කරා එක හරියට නිසියාකාරව ක්‍රියාත්මක කළා මේක හොයන්න. මේ වගේ සිදුවීම් ආයේ මේ රටේ සිදුවිය යුතු නැහැ. ජනාධිපතිවරයා ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමාටත් ආරක්ෂාව සපයන්න බැරි වුණා. එතුමාගේ ආරක්ෂාව එතුමාට තිබ්බ ආරක්ෂාවත් සපය ගන්න බැරි වුණා අපේ රටේ ආරක්ෂක අංශවලට. මේ මොනේ කොහොමද? මිලේච්ච ත්‍රස්තවාදයක් අවසන් කරපු විරෝධාර රණවිරු වෙන හමුදාවක්. එමනම් ඒ අයට ඒ අවශ්‍ය නියෝග ලැබුණ නැත්තේ කොහොමද? අතුකෝල්ල ගරු මන්ත්‍රීතුමාගෙත් ඒ ආරක්ෂක නිලධාරයාගෙත් බොඩි එක තිබ්බ රෑ දෙක වෙනකම්, පාන්දර දෙක වෙනකම් තිබ්බ එතන ගණ්ඩ බැරුව. මම යුද හමුදාව හිටිය කෙනෙක් හැටියට මම දන්නවා ත්‍රස්තවාදීන් සමග ඒ යුද්ධය ඇති වුණ වෙලාවල අපේ විරෝධාර රණවිරුවෙක් ඉස්සරහා වැටලා ඉන්නවනම්, තුවාල වෙලා වැටලා ඉන්නවනම් අපි ආව ගන්න උපරිම උත්සාහ කරලා අපි ඉතාම කෙටි කාලයක් තුළ උපක්‍රම යොදලා එක් ගන්න ඒ විරෝධාර රණවිරුව ගන්නවා පිටිපස්සට. හැබැයි මෙතන පැය කීයක් ගියාද? පැය 12කට වැඩිය බඩිස් දෙක පාරේ. ඉතින් මන් දන්නේ ඇයි මේවා නියෝග ක්‍රියාත්මක වුණ නැත්තේ ඇයි කියලා. ජනාධිපතිතුමාට ආරක්ෂාවක් දෙන්න බැරි වුණා. ඒකට ඉතින් ජනාධිපතිතුමාට ආරක්ෂාව දෙන්න බැරි වුණා ආරක්ෂක හමුදාවලට. මේවා ගැන සෙවිය යුතුයි අනිවාර්යෙන්ම. මේවට පිටිපස්සේ ඉඳගෙන මේවට උල්පන්දන් දුන්න මේ හැම දෙයක්ම සොයලා ඒ අයට නිසි දඬුවම් ලබා දිය යුතුයි. එහෙම නැතුනොත් මේක නවත්තන්න හම්බෙන්නේ නැහැ. දිනෙන් දින මේ වගේ දේවල් වලට පෙළඹෙන්න පුළුවන්. උසිගැන්වීමට පෙළඹෙන්න පුළුවන්. 88 89 අපේ මම උසස් පෙළ කරන කාලේ මම හැමදාම කියන දෙයක්. අපි දැක්කා මේ தත්ත්වය. අපි දැක්කා රටේ තිබ්බ தත්ත්වය. මිනිමැරුම්, ඒ කරපු කොල්ලකෑම්, දීපල හානි, මේ සියලුම දේවල් දැක්කා. අපි හිතුවා එදායින් පස්සේ ආපහු මේ වගේ දෙයක් ඇති වෙන්නේ නැති වෙයි කියලා. නමුත් අලුත් සමාජය, අලුතෙන් මේ තරුණ පරපුර මේ වගේ දේවල් දන්නේ නැහැ. ඒක නිසා උසිගන්නන් ලේසි ආපහු පටන් ගත්තේ මේ වගේ දේවල් උසිගන්නන් මේ පිටිපස්සේ ඉඳගෙන මේ කණ්ඩායම්. ඒවට අහු වෙන්න එපා කියලා මම ගෞරවයෙන් ඉල්ලා සිටිනවා මේ සමාජයේ ජීවත් වෙන සියලු දෙනාගෙන්ම. ප්‍රශ්න තියෙන්න පුළුවන්. අරගලේ සමාන දේවල් සාර්ථක වෙන්න පුළුවන්, ඇත්ත වෙන්න පුළුවන්. හැබැයි ඕක නෙමේ ක්‍රමය. ඒක නිසා මේ දේවල් වලට අහිංසක මිනිස්සු ඉස්සරහට පලියක් හැටියට තියාගෙන 88 89 ඔය දේම කරා. රණවිරුවන්ගේ අම්මලා තාත්තලා ඉස්සරහින් තියාගෙන පෙළපාලි ගියා. අපි දැක්කා ඒ පෙළපාලි ගිහිල්ලා ආරක්ෂක අංශ විසින් සමහර වෙලාවට බේරගන්න බැරුව වෙඩි තියපු වෙලාවල් තිබුණා. ඒ අහිංසක විරෝධාර රණවිරුවන්ගේ අම්මලා තාත්තලා මැරිච්ච වෙලාවල් තිබුණා. මම දන්නවා මාතලේ දිස්ත්‍රික්කයේත් ඒ වගේ දෙයක් වුණා. මාතලෙත් අයියයි මල්ලි දෙන්නම, එතකොට කැප්ටන් කඩුවෙල, ඒ දෙන්නගෙම අම්මා ඔය විදියට ඉස්සරහින් තියාගෙන ආවා. ඒ කාලෙත් 88 89 ඔය භීෂණ ඇති කරපු පුද්ගලයෝ අන්තිමට ගැටුමක් ඇති කරලා පිටිපස්සේ ඉඳන් වෙඩි තියලා ඒ ගැටුම ඒ සම්මා ඒ ඉදිරියෙන් අරගෙන ආව පිරිස පිටිපස්සේ වෙඩි තියලා අන්තිමට ආරක්ෂා අංශ එක්ක ගැටුමක් ඇති වෙලා ඒ අම්මා මිය ගියා. අම්මගේ බොඩි එක දුන්නේත් නැහැ මාතලේ දිස්ත්‍රික්කේ. අම්මගේ බොඩි එක දුන්නේත් නැහැ. පස්සේ කතා කරලා ඒ පුතාලා දෙන්න ගිහිල්ලා ඒගොල්ලන්ගේ තරු ටික ඔක්කොම ගලවලා කිව්වා මට අම්මගේ බොඩි එක දෙන්න නැත්නම් අපි මේකෙන් ඉවත් වෙනවා කියලා. අන්න ඒ එහෙම තමයි ඒ බොඩි එක ගත්තේ. ඒ වගේ තත්ත්වයක් නඳුරු කාලයක් තිබ්බා. නැවතත් ඒ වගේ කාලයකට තමයි මේ අරගෙන එන්නේ උත්සාහ කරේ. වාසනාවකට අපේ රට ඒ තත්ත්වෙම දෙවුණා. නමුත් අපි විශේෂයෙන්ම මේ ජනතාවට කියනවා අපේ ජනතාවට කියනවා මේ වගේ දේවල් වලට පෙළඹෙන්න එපා. ප්‍රශ්න තියෙනවා අමාරුකම් තියෙනවා. අපි දන්නවා මේ වෙනකොට තියෙන තත්ත්වය ආර්ථික වශයෙන් අපි ලොකු පරිහානියකට පත් වෙලා මේක අද ඊයාව එකක් නෙමෙයි අවුරුදු 70 පාලනය කරපු මේ කණ්ඩායම ඒ වගේම නොයෙකුත් නොයෙකුත් නිලධාරීන්ගේ අක්‍රමිකතා නිසා මේ ප්‍රශ්න නිසා තමයි මේ තත්ත්වයට පත් වෙන්න ඇත්තේ. අද වෙනකොට අපි ලොකු අමාරුවක ඉන්නේ අපහසුවක ඉන්නේ ජනතාව ලොකු ප්‍රශ්න ගොඩක ඉන්නේ. හැබැයි මේවා කියලා මේවා අවුස්සලා තවත් ජනතාව පාට ඇදලා දාලා මේක ලියන්න තියෙන දේ මේකේ තියෙන ප්‍රශ්න ගැටලු निराකරණය කරන්න උත්සාහ කරන වෙලාවේ මේ දේවල් වලට පෙළඹෙනවා නම් රට වෙන තැනකට ගමන් කරන්නේ අපහසුතාව වලට තවත් වැඩියක් වෙනවා. ඒක නිසා මේ ත්‍රස්තවාදය මේක විලේච ත්‍රස්තවාදයක් වෙයි දැක්ක සමහර අවියායුද පාපැදි වල තියෙන අර වීල් එක දෙකට කපලා යකඩ බටවලට වෙල්ඩින් කරලා ඒවයින් තමයි ගහන්න අරගෙන තිබ්බේ. මේ දේවල් හදලා තිබ්බේ මේ එදා නෙමේ හදලා තිබ්බේ. මේවා සූදානම් වෙලා ඉඳලා තියෙනවා ගොඩක් කල් ඉඳන්. ඒ කියන්නේ මේක මහා සැලසුමක්. ඒකයි මම කිව්වේ කොමිෂන් එකක් දාලා මේක සම්පූර්ණම හොයන්න. මේ කොහොමද ක්‍රියාත්මක වුනේ? එදා කොහොමද මේ විදිහට එකපාරට මේ විදිහ දෙයක් වෙන්න මුළු ලංකාව පුරාම පැතිරෙන්න මේ වගේ දෙයක් සිදු වුනේ කොහොමද කියන එක හොයලා බලන්න. ඒක නිසා තමයි අර අහිංසක අතුකෝරල මන්ත්‍රීතුමත් ඒ සැරෙන්වරත් මිය ගියේ. මිලේච්චලච්චගේ ඝාතනය කරේ අන්නේ හේතුව නිසා. ඒක නිසා අපිට දැන් ඉතුරුලා තියෙන්නේ එතුමාට සහ ඒ සැරෙන් වරයට අජරාමර නිවන්සෝ ප්‍රාර්ථනා කිරීම පමණයි. ඉතින් අජරාමර නිවන්සෝ ප්‍රාර්ථනා කරනවා ගරු අතිකෝරල මන්ත්‍රීතුමනි, ඒ සැරෙන් වරයට අපි ප්‍රාර්ථනා කරනවා මේ අවස්ථාව ලබා දුන්නට මේ නියෝජ්‍ය කතානායකතුමාට මගේ ගෞරවනීය ස්තුතිය පිරිනමන ස්තුතිය.
බොහොම ස්තුතියි ගරු මන්ත්‍රීතුමනි. මේ ළඟට ගරු විජිත පෙරගොඩ මහත්තුමා.
ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, අමරකීර්ති අතුකෝරාල අපේ හිටපු පාර්ලිමේන්තු මන්ත්‍රීතුමාගේ අභාවය වෙනුවෙන් ශෝකයට පත්කරන කිරීම සඳහා අවස්ථාවක් ලැබීම පිළිබඳව මා ස්තුතිවන්ත වෙනවා. අප අතරින් සදහටම සමුගෙන ගිය ඉතා මිලේච්ච කුරිරු ඝාතනයකින් අප අතරින් සමුගත්ත පොළොන්නරුව දිස්ත්‍රික් පාර්ලිමේන්තු මන්ත්‍රී අපේ හිතවත් අමරකීර්ති අතුකෝරල මැතිතුමාට නිවන් සුවය ප්‍රාර්ථනා කර කිරීමටත් ඒ වගේ එතුමගේ දයාබර බිරිඳ අතුකෝරල මැතිනිය ඒ වගේ මේ දරුවා පවුලේ ඥාතීන්වරුන් වෙතත් ශෝකය ප්‍රකාශ කිරීමට මේක අවස්ථාවක් කරගන්නවා. 2020 පැවති පාර්ලිමේන්තු මැතිවරණයේ ශ්‍රී ලංකා පොදුජන පෙරමුණ නියෝජනය කරමින් මොනරාගල පොළොන්නරුව දිස්ත්‍රික්කයේ පත්වුණු පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයෙක් විදිහට අපි එදා ඉඳලා එතුමා දැන ඇඳිනගෙන හිතවතෙක් විදියට සහෝදරයෙක් විදියට අපි කටයුතු කළා. හැමෝම කියනා වගේ එතුමා බොහොම සරල ගති පැවතුම් තියෙන බොහොම අහිංසක තමන්ගේ දිස්ත්‍රික්කයට තමන්ගේ ප්‍රදේශයට වැඩ කිරීමට ඕනකමක් තිබුණු ජනතාවගේ සහ නිලධාරීන්ගේ හොඳ හිත විශ්වාසයේ සුහදත්වයේ දිනාගත්ත බොහොම අවංක මහජන නියෝජිතයෙක් විදිහට අපිට එතුමා හඳුන්වන්න පුළුවන්කම තියෙනවා. මමත් වික්ෂු බල මණ්ඩලයේ රැස්වීමක් සඳහා පොළොන්නරුව දිස්ත්‍රික්කයට ගිය වෙලාවේ එතුමාත් රොෂාන් රණසිංහ ඇමතිතුමත් ඒ වගේම දිස්ත්‍රික්කයේ අනිකුත් මන්ත්‍රීවරුන්ගේ ප්‍රධානත්වයෙන් ඒ රැස්වීම පවත්වන වෙලාවේ ප්‍රධානී මහා සංඝරත්නය සමග වික්ෂුන් වහන්සේලා සමග බොහොම සුහදශීලීව ඒ වගේම ප්‍රදේශයේ ජනතාවත් එක්ක සුහදශීලීව කටයුතු කරන ආකාරයත් අපි දැක්කා. ඉතින් අපිට පුදුම පාර්ලිමේන්තුවේ ඉන්න 225 අතර බොහොම අවංක කෙනෙක්, තමන්ගේ දිස්ත්‍රික්කයට වැඩ කරන්න ඕනකමක් තිබුණු කෙනෙක්, දේශපාලනයේ විතරක් නෙමෙයි සමාජ ජීවිතෙත් හොඳ පිරිසිදු කෙනෙක් විදියට එතුමා නෙට්ටඹුව නගරේදී මහමග ඒ ප්‍රචණ්ඩකාරීන් විසින් ඌට පහර දීලා, ඔහුගේ ආරක්ෂක නිලධාරියාට පහර දීලා වෙළඳසැලක් තුලදී ඉතා තිරස්චීන විදිහට මිලේච්ඡ විදිහට එතුමාව ඝාතනය කළා. ආගමට ධර්මයට මුල් තැන දෙන රටක් විදිහට, අවිහිංසාවාදයට මුල් තැන දෙන ආගමක් අදහන පිරිසක්, වැඩි පිරිසක් ජීවත් වන රටක් විදිහට මේ මිලේච්ඡත්වය, මේ ත්‍රස්තවාදය, මේ කූරත්වය මුළුමහත් සමාජෙම හෙලා දකි. අමරකීර්ති අතුකෝරාල මැතිතුමා තමන් කොළඹ ඉඳලා තමන්ගේ දිස්ත්‍රික්කයේ නැත්නම් තමන්ගේ නිවසට යන අතරමඟදී තමයි මේක සිද්ධු. අපි දන්නවා මේ නම වෙනිදා ඇති වුණු ප්‍රචණ්ඩකාරී සිද්ධීන් වල එක ප්‍රතිඵලයක් තමයි එතුමාගේට ජීවිතයෙන් සමුගන්න සිදුවේ. අරගලය තුළ අපි දැක්කනවා මේ සමාජ ආර්ථික විශ්වපාලන අර්බුදය තුළ සාල පීඩනයක් ජනතාවට මතුවෙනකොට ඒ තමන්ගේ අයිතිවාසිකම් දිනා ගැනීම සඳහා ඒ පීඩනයෙන් හෙම්බත් වුණු ජනතාව අරගලයකට එකතු කරලා නිර්පාක්ෂිකව නිදහස් අරගලයක් විදිහට තමයි හැඳින්වුවේ ඒ තමන්ගේ අයිතිවාසිකම් දිනා ගන්නට ගියා එල්ලේ සහ මේ අර්බුදයට විසඳුම් සොයාගෙන ගියේ. හැබැයි අපි දන්නවා එහෙම ප්‍රචණ්ඩත්වයට යොමු නොවුන සාමකාමීව අරගලයේ සිටි පිරිසක් හිටියා. හැබැයි විවිධ මතවාද තියෙන, විවිධ දේශපාලන මතවාද තියෙන, විවිධ සංවිධාන නියෝජනය කරන බොහෝ පිරිස් ප්‍රචණ්ඩත්වයක් ඇති කරලා, හිංසාවක් ඇති කරලා ඒකෙන් ප්‍රයෝජනය අරගෙන මහ විනාශයක් ඇති කරන්නට ඕනකමක් තිබුණා. ඒ නිසා තමයි ශාල වශයෙන් ගෙවල් ගිනි තැබීම්, ඒ වගේ තිබුණු බඩමුට්ටු පැහැර ගැනීම්, රාජ්‍ය දේපල විනාශ කිරීම, පහර දීම වගේ බරපතල සමාජ ප්‍රචණ්ඩත්වයකට අරගෙන ගියා. මගේ නිවසට පවා දෙවතාවක් පහර දෙන්නට එවැනි පිරිස් සහභාගී වුණා. හැබැයි ඒ වෙලාවේ මං හිතන්නේ නීති අසරණ වුණා. පොලිසිය සහ නීතිය ක්‍රියාත්මක කරන්න තියෙන ආයතන වලට මේකෙන් මේ ප්‍රචණ්ඩත්වයෙන් මුදව ගන්න බැරි වුණා. ඉතින් ඒක බරපතල විදියට මේ රටට කැළලක් සිදු වුණා කියලා අපි දකිමු. අපිට දේපල හරියම්බ කරගන්න පුළුවන්. හැබැයි වටිනා මනුෂ්‍ය ජීවිතයකට නැවත ජීවේ දෙන්නට බෑ. ඉතින් අමරකීර්ති අතුකෝරල්ල මැතිතුමාගේ මිය යාම ප්‍රජාතන්ත්‍රවාදයට මරුපහරක් වගේම සාර ධර්ම සුරකින සමාජයක් ගොඩනගන බලාපොරොත්තුව තියෙන ඒ බොහෝ දෙනාට ඇත්තට මේක අතුල් පහරක් විදිහට අපි දකිමු. කොහොම වුණත් අමරකීර්ති අතුකෝරල මැතිතුමා අපි අතරින් සදහටම සමුගෙන අවසන්. ඒ එතුමා තමන්ගේ දිස්ත්‍රික්කයේ ජනතාව තුල තිබුණු තුල තිබූ විශ්වාසය, ඒ ගෞරවය මම හිතන්නේ තාමත් ඒ විදිහට තියෙනවා. එතුමා යම් අරමුණක් වෙනුවෙන්, සමාජ ප්‍රගමණය වෙනුවෙන්, ප්‍රගමණය වෙනුවෙන් එතුමා යම් අදහසකින් කටයුතු කරා නම් ඒ එතුමා වෙනුවෙන් ඒ සාධාරණත්වය ඉෂ්ට කිරීම තමයි එතුමාට කළගුණ දැක්වීමක් විදිහට අපි දකිමු. ඉතින් අපි විශ්වාස කරනවා එතුමාගේ දයාබර බිරිඳ අතුකෝරාල මැතිනියට බලවත් සංවේගයක් සහ බලවත් කම්පනයක් ඇති වෙලා තියෙනවා. ඒ වගේ මේ දරුවට තමන්ගේ පියතුමා අහිමිවීම තුළ ඇති වෙලා තියෙන හිඩස පුරවන්න පුළුවන් කමක් නැහැ. නමුත් ඒ දේ සිදු වෙලා ඉවරයි. ඒ නිසා අපි විශ්වාස කරනවා තමන්ගේ ආදරණීය පියතුමා යම් නිර්මල චේතනාවක් වෙනුවෙන් ඒ ජීවිතය පරිත්‍යාග කරන්න සිද්ධ වුණා. නිසා ඒ තාත්තා පියතුමා බලාපොරොත්තු වුණු ලෝකය ගොඩනගන්න ඒ දරුවටත්, ඒ වගේම අතුකෝරාල මැතිතුමා ඒ ගෙන ගිය ඒ නිවැරදි සමාජ දර්ශනය වෙනුවෙන් කටයුතු කරන එතුමාගේ දෑබර බිරිඳ අතුකොරල මැතිනියටත් ඒ පවුලේ සියලු දෙනාටත් මගේ ශෝකයත් සමස්ත සමාජයේම ශෝකය මේ මොහොතේ පළ කරනවා. ඒ වගේම මට උපදින ආත්මයකත් මේ වගේ අතවරයකට මුණ නොදී තමන් බලාපොරොත්තු වන ඒ අරමුණ කරා යන්නට භවගාමී ජීවිතය තුළත් එතුමාට ඒ ශක්තිය ලැබෙන්නටත් අවසන් වශයෙන් අපි කවුරුත් බලාපොරොත්තු වන නිර්වාණ සුවයත් එතුමාට මේ මොහොතේ ප්‍රාර්ථනා කර. ඒකම පොදු රාජ්‍ය මණ්ඩලයේ නායිකාව විදිහට මුළු ලෝකයේම ගෞරවයට පාත්‍ර වුණු දෙවන එලිසබත් රජින අවුරුදු 96ක් ආයු වළඳලා ඇය ජීවිතයෙන් සමුගත්තා. අපේ රටේ රාජ්‍ය නායකයා විදිහට ගරු ජනාධිපතිතුමත් ඒ අවමංගල උත්සවයට සහභාගී වුණා. ඉතින් එතුමිය වෙනුවෙන් විශේෂයෙන්ම ඒ රජ පවුලටත් ඒ වගේම ඒ බ්‍රිතාන්‍ය රජයටත් ඒ රටේ අග්‍රාමාත්‍යතුමිය ඇතුළේ සියලු දෙනාටත් ශෝකය පළ කරමින් මගේ කතාව නිම කරනවා. බොහොම ස්තුතියි.
බොහොම ස්තුතියි ගරු අමාත්‍යතුමනි. 9 වෙනි පාර්ලිමේන්තුවේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රී අභාව ප්‍රාප්ත ගරු අමරකීර්ති අතුගෝරල මහතාගේ අභාවය පිළිබඳ පාර්ලිමේන්තුවේ දෙපාර්ශවයෙන්ම කරන ලද ශෝක යෝජනාවන් අනුමත කරමින් ගරු කථානායකතුමා සමග මම ද එකතු වීමට කැමැත්තෙමි. ශෝක යෝජනාව සලකා බලන ලද දින දෙකට අදාළ රැස්වීමවල නිල වාර්තා පිටපත් ශෝකයටපත් පවුලේ අය වෙත යවන මෙන් පාර්ලිමේන්තුවේ මහලේකම්වරයාට මම නියෝග කරමි. අද දින නියම්පත්‍රයේ විෂයාංගයක ඉදිරිපත් කිරීමට ගරු සංවිධායකතුමා.
ගරු නියෝජ්‍ය කථානායකතුමනි, අද දින න්‍යායපත්‍රයේ දිනට නියමිත කටයුතු වලට අදාළ විෂයාංක එක මම ඉදිරිපත් කරමි.
සභාව එකඟද?
හයි.
සභාව කල් තැබීම
පාර්ලිමේන්තුව 2021 ඔක්තෝබර් මාස 3 වෙනි සඳුදා පෙරවරු 9:30 දක්වා කල්පිටියේ යෝජනා කරමි.
අද දිනට නියමිත පාර්ලිමේන්තුවේ කටයුතු අවසන් කරමින් පාර්ලිමේන්තුව 20/22 10 වෙනි මාස 3 වන දින පෙරවරු 9:30 දක්වා කල්තබනවා.